நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கை தமிழ் மக்களின் நலன்கள் காக்கப்பட வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளவை.
இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதியான வடக்கு கிழக்கு மாநிலங்களில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தில் உள்ள கட்டாய சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட நடவடிக்கை எடுக்கப்படும்.
இந்தியாவில் இனி மருத்துவக் கல்லூரி சேர்க்கை தேர்வு மூலமே என்று உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. கிழக்கு இலங்கையில் உள்ள தமிழ் விவசாயிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.
நாங்கள் விதப்பு முடிவிலிருந்து அறுவடை வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இப்போதைக்கு வந்து எங்களுக்கு பகல்ல தார போலீஸ் காவல் வந்து நாங்கள் விதப்பில் ஈடுபட்ட போல இரவு நேரத்திலேயும் தொடர்ச்சியாக இந்த போலீஸ் காவல் எங்களுக்கு தேவைப்படும்.
இன்ன பிற செய்திகள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சங்கீதா ராஜன் விஜய் ஆகியோர்.
சிரியாவின் நகரமான அலப்போவில் கடந்த 24 மணி தியாலங்களில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அந்த நகரத்தில் பேரழிவு நிலைமை இருக்கிறது என ஐக்கிய நாடுகளின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரில் அடுத்த மணித்தியாலங்களில் மற்றும் நாட்களில் ஏற்படக்கூடிய பாறு தூரங்கள் எவ்வளவு என்பதை தன்னால் சொல்ல முடியாது என சிரியாவிற்கான ஐநாவின் மனிதாபிமான செயலணியின் தலைவர் ஜான் ஈக்லாண்ட் தெரிவித்தார்.
ஈராக்கிற்கு முன் அறிவிப்பில்லாத பயணமாக அமெரிக்க துணை அதிபர் ஜோ பிடன் சென்றடைந்துள்ளார். 2011 ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் திரும்ப பெற்றதன் பின்னர் முதல் முறையாக அமெரிக்க துணை அதிபர் ஒருவர் அங்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறை. ஈராக் அரசாங்கம் சந்திக்கும் மோசமான அரசியல் நெருக்கடியை எதிர்கொள்ளும் இவ்வேளையில் அந்நாட்டு மூத்த அதிகாரிகளை சந்திக்கும் அவர் ஒற்றுமைக்கான அழைப்பை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு புதிய அமைச்சரவை நியமனம் செய்யவும் ஊழலுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க கோரியும் இந்த வார தொடக்கத்தில் பாக்தாதில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன.
அமெரிக்க பொருளாதாரம் 2 ஆண்டுகளில் மிகவும் மோசமான மந்தகதியில் வளர்ந்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் காண்பிக்கின்றன. நாட்டின் பொருளாதார நிலையை பெரிய அளவில் கணிக்க மலகான மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் 0.8% வளர்ச்சியடைந்துள்ளது. உறுதியான டாலர், எண்ணெய் விலையில் சரிவு மற்றும் நுகர்வோர் செலவு குறைவடைந்தமை ஆகியனவே இதற்கு காரணமாகும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
கருப்பு சந்தையில் யுரேனியத்தை விற்க முயன்ற 5 பேரை கைது செய்துள்ளதாக அமெரிக்க மாகாணமான ஜார்ஜியாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜார்ஜியா மாகாணத்தைச் சேர்ந்த 5 பேர் 1.6 கிலோ யுரேனியம் வைத்திருந்ததாகவும் அவர்கள் அதனை 3 மில்லியன் டாலர்களுக்கு விற்க முயன்றதாகவும் புலனாய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் அந்த யுரேனியத்தை எங்கு பெற்றார்கள் என்பதையும் அதனை வாங்க முயற்சித்தவரை சந்தித்தனரா என்பது பற்றியும் அதிகாரிகள் தெளிவாக தகவல் தெரிவிக்கவில்லை.
ஜப்பான் தாம் 270 மில்லியன் டாலர்களுக்கு அதிகமான செலவில் விண்ணில் செலுத்திய செயற்கைக்கோள் ஒன்றை கைவிட வேண்டி நேர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளது. கருந்துளை பற்றிய மர்மத்தை வெளிப்படுத்தும் முக்கிய தரவுகளை அது அனுப்பி வைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் பெருமடிப்பிலான கொண்டாட்டங்களின் மத்தியில் உயர் தொழில்நுட்பத்துடனான ஹிடோமி செயற்கைக்கோள் பிப்ரவரியில் விண்ணில் செலுத்தப்பட்டது.
பிரெஞ்ச் நையாண்டி பத்திரிகை ஷார்லி ஹெப்தோ வெளியிட்ட முகமது நபியின் கார்ட்டூன் படத்தை மறுபதிப்பு செய்த 2 துருக்கிய பத்திரிகையாளர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பாரிஸில் உள்ள அதன் அலுவலகங்களில் நடந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக அந்த படத்தை ஷார்லி ஹெப்தோ வெளியிட்டிருந்தது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியானது. எனினும் அதிலுள்ள சில அம்சங்கள் குறித்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கும் கட்சிகளிடையே மாற்றுக் கருத்துக்களும் உள்ளன என்று கூறுகின்றார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவை இணைந்து தமிழகத்தின் முதல் கூட்டணி அரசை அமைக்கும் என்றும் அந்த அரசு தமிழகத்தில் அமையும் போது இலங்கையில் தமிழர் பகுதியில் உள்ள சிங்கள குடியேற்றங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் இன்று வெளியிடப்பட்ட மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதியான வடக்கு கிழக்கு மாநிலங்களில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தில் உள்ள கட்டாய சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும்.
தனி இழ பிரச்சனையை பொறுத்தவரை மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகியவை ஒத்த கருத்தை கொண்டிருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதில் மாறுபட்ட கருத்தை கொண்டிருப்பதால் அது தொடர்பாக இந்த தேர்தல் அறிக்கையில் எதுவும் இடம்பெறவில்லை என வைகோ கூறினார்.
இந்த ஒரு விஷயத்துல மார்க்சிஸ்டுகளுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா விதமான கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரே கட்சியாக இருக்க முடியாது. ஆகவே இது குறித்து எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.
அதே போல கூடங்குளம் அணு உலை விவகாரத்திலும் கூட்டணி கட்சிகள் வெவ்வேறு கருத்தை கொண்டிருப்பதாக வைகோ தெரிவித்தார்.
கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கை. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே கருத்து தான். இந்த ஒரு பிரச்சனையில் மார்க்சிஸ்டுகளுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இது கருத்து வேறுபாடு உள்ள காரணத்தால் இந்த இதிலே நாங்கள் வலியுறுத்தாவிடனும் தொடர்ந்து அங்கு ஆலை அமைக்க விடாமல் இருக்கிற ஆலையை மூடுவதற்கு நாங்கள் தொடர்ந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம்.
மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அதிமுக அரசு உயர்த்திய பால் விலை, மின்சார கட்டணம் ஆகியவை குறைக்கப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன், இந்த ஆண்டு முதல் இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நுழைவுத் தேர்வின் மூலமே மாணவர்கள் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் தேதிகளும் முடிவாகியுள்ளன. இதுகுறித்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் மருத்துவ பட்ட படிப்புகளின் சேர்க்கைக்காக தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு இரண்டு கட்டங்களாக நடத்தப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்று முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சமர்ப்பித்துள்ள அட்டவணையின்படி May 1 நடத்த திட்டமிட்டிருந்த தேர்வு என்பது முதல் கட்ட தேர்வாக நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதன் மூலம் இந்த பட்டியலிடப்பட்ட தேதிக்கு தயாராகி வரும் மாணவர்களின் நலன் காக்கப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தவிர மற்ற மாணவர்களுக்கான தேர்வு என்பது இரண்டாம் கட்டமாக July 24 என்று நடத்தப்படும் என்றும் கூறியுள்ள உச்சநீதிமன்றம், இந்த இரண்டு கட்ட தேர்வுகளுக்கான முடிவுகள் பின்னர் ஒரே கட்டமாக August 17 என்று வெளியிடப்படும் என குறிப்பிட்டுள்ளது. மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு தேசிய அளவிலான பொது தேர்வு நடத்த இந்த கல்வி ஆண்டில் தடை இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி இந்த உத்தரவு இன்று வெளியாகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2013 July 18 அன்று இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுக்கு தடை விதித்து இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி மத்திய அரசும் இந்திய மருத்துவக் கழகமும் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தன. இந்த சீராய்வு மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் நுழைவுத் தேர்வுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி 2 முன்னதாக இந்த மாதத்தின் 11ஆம் தேதி அன்று உத்தரவிட்டது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் மக்களின் பொது பிரச்சனைகளை மறைப்பதற்காக தமிழ் சிங்கள தலைவர்கள் இனவாதத்தை தூண்டிவிடுவதாக JVP எனும் மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது தொடர்பான செய்தி குறிப்புடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் சமஷ்டி ஆட்சி முறை தொடர்பான விவாதத்தின் மூலம் தமிழ் சிங்கள அரசியல் தலைவர்கள் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை மறைக்க முயல்வதாக JVP குற்றம் சாட்டுகிறது. வழங்கப்பட்ட மாகாண சபையை சரியாக பயன்படுத்தாத, அதன் மூலம் வடக்கு மக்களின் நாளாந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க தவறிய காரணத்தினால் மக்களால் நிராகரிக்கப்பட்டு வருகின்ற விக்னேஸ்வரனும் TNA அமைப்பினரும் அதிலிருந்து எப்படி தப்புவது என்று இப்போது யோசிக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்களுக்கு இனவாதம் தேவைப்படுகிறது. மக்களின் கவனத்தை வேறு பக்கத்துக்கு திருப்புவதற்காக மீண்டும் இந்த பிரிவினைவாத தீர்மானத்தை கொண்டு வந்து நாட்டில் உண்மையான பிரச்சனையை மூடி மறைத்து தவறான இனவாத பிரச்சனை தொடர்பில் விவாதம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வடக்கில் தமிழ் அரசியல் தலைவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்த வடக்கு மக்களுக்கும் எதிராக தெற்கில் உள்ள மக்களுக்கு கொம்பு சீவி விடுவதையும் ஆபத்தான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பிரிவினைவாத தீர்மானம் வடக்கு மக்களின் பொது பிரச்சனை அல்ல, அரசியல் சித்தாந்த வறட்சிக்குள்ளான நாட்டு மக்களின் பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறிய இலங்கையின் முதலாளித்துவ ஆட்சியாளர்களும் வடக்கின் தமிழ் அரசியல் தலைவர்களும் இரண்டு பக்கங்களிலிருந்தும் இனவாதத்தை தூண்டிவிடுகின்றனர். அந்த இரண்டு பக்க இனவாதத்திலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம், பலிக்கடாவாக வேண்டாம் என்றார் JVP பிரச்சார செயலாளர் டில்வின் செல்வா. வடக்கு மாகாண சபை முன்வைத்திருக்கின்ற சமஷ்டி யோசனை பற்றி பேசக்கூட தயாரில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால தலைமையிலான ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அறிவித்திருக்கிறது. ஆனால் சமஷ்டி ஆட்சி முறையை தென்னிலங்கையில் உள்ளவர்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அண்மையில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பான கருத்துக்களுடன் செய்தி குறிப்பை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணிச் செயலாளர் சிவகரன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று அவருக்கு பிணையை வழங்கி உள்ளூர் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. எனினும் அவருடன் கைது செய்யப்பட்டிருந்த அதே காலத்தில் கைது செய்யப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் முன்னாள் தலைவர்கள் நிலை என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் மன்னாரில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியின் செயலாளர் சிவகரன் அவர்கள் இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்.
அண்மையிலே சாவகச்சேரி பகுதியிலே நடைபெற்ற ஆயுத மீட்பு சம்பந்தமாகவும் அதனோடு எனக்கு தொடர்பு இருக்கின்றதா என்கின்ற வகையிலே விசாரணைகள் தொடுத்தார்கள். அவ்விதமான எனக்கு சம்பந்தம் இல்லை என்கின்றதை நான் அனிதமாக காலையிலே சொன்னார்கள். உங்களை இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலம் விடுவிக்கப்படலாம் என்று. ஆகவே இது நான் தொடர் தேர்ச்சியாக அரசாங்கத்துக்கு எதிராகவும் மனித உரிமைகள் ரீதியாகவும் விமர்சிக்கின்றதன் அடிப்படையில் விதமான ஒரு போலி குற்றச்சாட்டை முன்வைத்து என்னை கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்றே நான் கருதுகின்றேன். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்கின்ற முறையிலே இன்றைக்கு எனக்கு பிணை கிடைத்திருக்கின்றது
என பிணையில் வெளிவந்துள்ள சிவகரன் அவர்கள் கூறினார். வெளிநாடுகளில் இயங்குகின்ற விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களோடு தொடர்புகளை பேணி வந்தார் என்ற சந்தேகம் காரணமாகவே இவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதே காரணத்திற்காக பலர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியிருக்கின்றனர். விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட தளபதியாக இருந்த ராம் அவர்களை கைது செய்து நடத்திய விசாரணைகளில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலேயே திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் அந்த அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் கூறியிருக்கின்றனர்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கே தமிழ் சிங்க விவசாயிகளிடையே ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளை அடுத்து தமிழ் விவசாயிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்தில் உள்ள படுகாடு பகுதியில் நெல் வேளாண்மை செய்கையில் ஈடுபட்டுள்ள தமிழ் விவசாயிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நெல் வேளாண்மை செய்கைக்குரிய காணி உரிமை தொடர்பில் தமிழ் விவசாயிகளுக்கும் சிங்கள விவசாயிகளுக்கும் இடையில் அமைதியற்ற நிலை அங்கு காணப்பட்டது. தற்போது காவல்துறையின் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் அச்சுறுத்தல் தொடர்ந்தும் இருப்பதாக தமிழ் விவசாயிகள் உணர்வதாக கூறுகின்றார் வேலாயுதம் வேல்மாறன்.
காலை 6 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும் எங்களுக்கு மூதூர் போலீஸிலிருந்து தற்காலிகமாக வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது. இது வந்து தற்காலிகமாக பாதுகாப்பு வழங்கி செய்யக்கூடிய ஒரு தொழில் இல்லை. இது நிரந்தரமாக நாங்க விதப்பு முடிவிலிருந்து அறுவடை வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இப்போதைக்கு வந்து எங்களுக்கு பகல்ல தார போலீஸ் காவல் வந்து நாங்க விதப்பில் ஈடுபட்ட போல இரவு நேரத்திலையும் தொடர்ச்சியாக இந்த போலீஸ் காவல் எங்களுக்கு தேவைப்படும். சிங்கள விவசாயிகள் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியா ஒரு அச்சுறுத்தல விடுற செயற்பாடுகளை செய்து வராங்க. போலீசார்ட்ட பாதுகாப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க பயத்தோடு தான் நாங்க அங்க போய் செய்யக்கூடிய ஒரு வழி இருக்குது. 2006 மாவீரர் யுத்தம் ஏற்பட்ட பிறகு நாங்க கைவிடப்பட்ட
காவல்துறையின் இந்த பாதுகாப்பு என்பது நிரந்தர தீர்வாக அமையாது என்கின்றார் மூதூர் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பி சச்சிவானந்தம்.
போலீஸ் பாதுகாப்பு என்பது ஒரு தற்காலிக தீர்வாக தான் இதை பார்க்க முடியும். பிரதேச மட்டத்துல இதற்கு குறிப்பாக தமிழ் மக்களுடைய காணி என்று தீர்க்கப்பட்ட நிலையில அப்ப மீளவும் அந்த வன்முறையாளர்கள் அல்லது அடாத்துக்காரர்கள் வந்து அந்த காணிகளுக்குள்ள உள்ளிடுவதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் அரசு தரப்பு ஏற்படுத்த கூடாது. இன்னொருத்தர காணியை அத்துமீறுவது தவறு என்பது சட்ட ரீதியாக எப்போது உறுதிப்படுத்தப்படுறதோ அப்பதான் அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானமான சூழலை ஏற்படுத்தும்
என்றார் மூதூர் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பி சச்சிவானந்தம்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பது. நேயர்களே, இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்கள் நமது நிகழ்ச்சிகளை நமது இணையதளமான bbctamil.com கேட்டு உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். அதுபோல ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் எவ்வளவு விரைவாக உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றனவோ அவ்வளவு கருத்துக்களும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்கிற தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். கருத்துக்களையும் எண்ணங்களையும் தொடர்பு எங்களுக்கு எழுதுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.